நேர்காணல் புனித அன்னை தெரேசா இந்தியருக்கு முன்வைக்கும் சவால்கள். நேயர்களே, சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை தெரேசா அவர்களை புனிதராக அறிவித்த விழா திருப்பலியில் கலந்து கொண்டவர். வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்த ஆயர் சூசை மாணிக்கம் அவர்கள் இந்த புனிதர் பட்ட நிகழ்வு, புனித அன்னை தெரேசா இந்தியருக்கு முன்வைக்கும் சவால்கள், தனது தனிப்பட்ட வாழ்வில் இப்புனிதர் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் போன்றவை பற்றி இன்று பகிர்ந்து கொள்கின்றார். வணக்கம் ஆயர் அவர்களே. வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். வத்திக்கானில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற அன்னை தெரேசா அவர்களின் புனிதர்பட்ட விழாவில் கலந்து கொண்டீர்கள். இந்த அனுபவத்தை எம் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
வணக்கம். வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிறு அன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அந்த திருப்பலியில் அன்னை தெரேசா அவர்கள் புனிதராக அறிவிக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது காலத்தில் வாழ்ந்தவர், நம்முடைய மண்ணிலே பணி செய்தவர், நாம் அறிந்த ஒருவர் இன்று உலக மக்கள் அனைவராலும் புனிதராக போற்றப்படுகிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் 120,000 பேர் வந்திருந்தார்கள். அவர் ஒரு நாள் புனிதராவார் என்பது எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. இருப்பினும் அவர் இந்த காலத்தில் இறையிறக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டிலே அந்த விழா நடந்திருப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது என்பது நான் கருதுகிறேன். காரணம், அன்னை தெரேசா அவர்கள் இரக்கத்தின் அடையாளமாக, இறை தந்தையினுடைய இரக்கத்தினுடைய ஒரு செயல்பாடாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்திய மக்கள் அனைவருக்கும் அன்னையாக அல்ல, உலக மாந்தர் அனைவருக்கும் அன்னையாக விளங்குகின்றார்கள். குறிப்பாக ஜாதிகளை, மதங்களை, இனங்களை கடந்து அன்னை செயல்பட்டார்கள். சிறப்பாக ஏழை எளியோர், நோயாளிகள், கைவிடப்பட்டோர் ஆகியோருடைய அன்னையாக அவர்கள் விளங்குகின்றார்கள். அந்த அன்னைக்கு புனிதர் பட்டம் அளித்து பெருமை சேர்த்திருப்பது நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அன்னை தெரேசா ஏழையரின் உள்ளத்தை கொண்டிருந்தார். அதாவது, இறைவனை முற்றிலும் சார்ந்து வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்காக வாழ்ந்தார். ஏழைகளையெல்லாம் தம்முடைய பிள்ளைகளாக, அன்பு பிள்ளைகளாக கருதி அவர்களுக்காக தம்முடைய வாழ்வை முற்றிலும் செலவழித்தார். எனவே அவர் ஏற்கனவே பேறு பெற்றவர், அருளாளர். இன்று உலக மாந்தர் அனைவருடைய இதய பீடங்களில் வீற்றிருக்கின்றார். அதேபோல ஆலய பீடங்களிலும் இன்று வைத்து போற்றப்படுகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியராகிய நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
ஆயர் அவர்களே, எங்கோ மாசிடோனியா நாட்டில் பிறந்து இந்திய மண்ணுக்கு வந்து இந்தியர்களுக்காகவே சேவையாற்ற விரும்பி அவ்வாறே பணியாற்றிய புனித அன்னை தெரேசா இந்தியர்களுக்கு முன்வைக்கும் சவால்கள் என்ன?
அன்னை தெரேசா இந்திய திரு அவைக்கு முன்வைக்கின்ற சவால்கள் என்று சொல்கின்ற பொழுது பலவற்றை குறிப்பிடலாம். நான் முக்கியமாக மூன்று காரணிகளை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்று, நிறுவனங்கள் தரும் பாதுகாப்பினின்று முழுமையாக தம்மையே விடுவித்து கொண்டு சமுதாயத்தில் பாதுகாப்பு இன்றி தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பாதுகாப்பாரனாக அன்னை தெரேசா அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்று இந்திய திரு அவை அந்த அன்னையைப் போல செயல்பட அழைக்கப்படுகின்றது. அன்னை மரியா தேவையிலிருந்த தம்முடைய உறவினர் எலிசபெத்தை நோக்கி விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்தார் என்று நாம் லூக்கா நற்செய்தியிலே படிக்கின்றோம். அதே போலத்தான் அன்னை தெரேசா அவர்களும் செயல்பட்டிருக்கின்றார்கள். ஏழை எளிய மக்களை நோக்கி விரைந்து சென்று முதலுதவி செய்வதில், உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அவர்கள் பணி செய்வதில் தம்முடைய முழுமையாக கரைத்து கொண்டார்கள் என்று சொல்லலாம். இந்திய திரு அவையும் அவ்வாறு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. சிறப்பாக இயேசுவின் அன்பை உலகமெங்கும் எடுத்து சென்றுள்வது மட்டுமல்லாமல், அதை மக்களுக்கு எடுத்துரைத்து அதற்கு செயல்வடிவம் கொடுக்க வேண்டும். இறை அன்பின் சாட்சியாக திரு அவை என்று விளங்க வேண்டும். அன்னை அவர்கள் வாழ்ந்தபோதே அவர் மனமாற்றம் செய்வதற்காகத்தான் இத்தகைய பணிகளை மேற்கொள்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சுமக்க வேண்டியிருந்தது. இன்று கூட அதே குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்தப்படுகின்றது. ஆனால் அன்னை அவர்கள் அத்தகைய நோக்கத்திற்காக செயல்படவில்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இத்தகைய எதிர்ப்புகள், இத்தகைய சவால்கள், இத்தகைய போராட்டங்கள் மத்தியிலும் இந்திய திரு அவையானது அன்னையைப் போல சிறப்பாக செயல்பட மனமாற்றத்தை கருத்தில் கொள்ளாது மக்களை கருத்தில் கொண்டு மனிதநேயத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு அன்பு பணி செய்வதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து எளிதானதல்ல, ஆனால் கடுமையானது. ஆனால் இந்த கடுமையான பணியை செய்வதற்கு இன்று திருச்சபை அழைக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான சவால் என நான் கருதுகிறேன். இரண்டாவதாக நான் கருதுவது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது போல திரு அவையானது தெரு அவையாக மாற வேண்டும், தெருவுக்கு வர வேண்டும், விளிம்பு நிலை மாந்தரை சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப அழைப்பு விடுக்கின்றார். குறிப்பாக திரு அவை ஏழைகளின் திரு அவையாக மட்டுமல்ல, ஏழைகளுக்கான திரு அவையாக விளங்க வேண்டும் என்பதும் அவர் அடிக்கடி நமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு செய்தி. எனவே தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்வை களைந்து எளிய வாழ்வை மேற்கொண்டு அன்னையைப் போல ஏழைகளோடு ஏழையாக வாழ வேண்டும், ஏழைகளின் அடையாளமாக திகழ வேண்டும். இது இன்னொரு சவாலாக என்னுடைய மனத்திலே படுகின்றது. மூன்றாவதாக நான் கூற விரும்புவது, துறவியர் ஆண்டிலே திருத்தந்தை அவர்கள் துறவியரு பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் கூறுவார்கள், துறவியர்கள் தங்களுடைய தன்னலமற்ற பணியால், தங்களுடைய அன்பால், தங்களுடைய ஈடுபாட்டால் மக்களை திருச்சபையின் பால் ஈர்க்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்று இந்திய திரு அவையானது மக்களை தன்பால் ஈர்க்க முடியும் என்றால் அதற்கு ஒரே காரணம் இத்தகைய தன்னலமற்ற பணியால் தான் அதை செய்ய முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் மக்களை நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு கொண்டு வர வேண்டும். இறையாட்சியை இந்த மண்ணிலே மலரச் செய்வது முக்கியமான ஒரு பணியாக விளங்குகிறது என்று நான் கருதுகிறேன்.
ஆயர் அவர்களே, தங்களை கவர்ந்த அன்னை தெரசா,
நான் குருமானவராக இருந்தபோதே அன்னையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர்களுடைய வாழ்வை படித்திருக்கின்றேன். இளம் குருவாக 1971 மதுரை ஞான ஒளிபுரத்திலே என்னுடைய குருத்துவ பணியை தொடங்கிய பொழுது அங்கு வின்சன் நகர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே அன்னை தெரசா அவர்களுடைய சகோதரிகள் வாழ்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஏழை எளியவர்களை வைத்து அவர்களுக்கு பல்வேறு பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் அங்கு நான் சென்று அந்த சகோதரிகளுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அந்த நேரத்திலே அங்கிருக்கிற மக்களையெல்லாம் நேரடியாக சந்தித்து எத்தகைய பணிகளை இத்தகைய சகோதரிகள் ஆற்றி வருகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக காண முடிந்தது. இது என்னுடைய வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அது மட்டுமல்ல, அந்த அன்னையினுடைய பணியை நேரடியாக பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலின் அடிப்படையில் கல்கத்தா சென்றிருந்தேன். அன்னையை அங்கு காண முடியவில்லை. ஆனால் அன்னையின் உருவிலே பல்வேறு சகோதரிகள் அந்த ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை பற்றி படித்ததையெல்லாம் செயல் வடிவிலே என்னால் காண முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு பணியை என்னால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்ய முடியுமா என்கிற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை என்னுடைய மனத்திலே எழுப்பியது. இவ்வாறு பணி செய்ய வேண்டும், ஆனால் அதே நேரத்தில் முடியுமா என்ற ஒரு விரக்தி நிலைக்கு நான் தள்ளப்படவில்லை. முடியும், என்னாலான காரியங்களை செய்வேன் என்கிற ஒரு ஆழமான ஒரு உறுதிப்பாடு கிடைத்தது என்று நான் சொல்லலாம். அடுத்ததாக 1990களின் தொடக்கத்தில் சிட்டி ஆஃப் காட் என்கிற ஒரு அழகான படம் வெளிவந்தது. அந்த படத்தை நான் பார்க்க நேரிட்டது. அது எல்லாமே அந்த கல்கத்தாவில் எடுக்கப்பட்டது. அன்னை தெரசாவினுடைய பணியின் பின்னணியில் அது எடுக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். சிட்டி ஆஃப் ஜாய் அங்கே படத்திலே பார்ப்பதெல்லாம் பலவிதமான முரண்பாடுகள், பல்வேறு நோய் நொடிகள், மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள். இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அங்கு இருக்கின்ற மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதனால் தான் அந்த நகருக்கு ஆனந்த நகர், சிட்டி ஆஃப் ஜாய் என்று அழைக்கப்பட்டது. இதைத்தான் அன்னையினுடைய உருவிலே நாம் பார்க்கின்றோம். அன்னையினுடைய படத்தை, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பை நம்மால் பார்க்க முடியும். அன்னை தெரசாவினுடைய பட்டமளிப்பு விழாவிலே திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய அந்த மறைவுரையில் இந்த புன்னகையை குறிப்பிட்டார்கள். இந்த புன்னகையை நம்முடைய முகத்திலும் பதிய வைத்து கொள்ள வேண்டும். பல்வேறு துன்பங்கள், சவால்களுக்கு மத்தியிலும் நாம் மகிழ்ச்சியாக பணி செய்வது குருத்துவ பணி, குறிப்பாக ஒரு மகிழ்ச்சியான அழைத்தல். அந்த அழைத்தலை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ஆழமாக இது என்னுடைய உள்ளத்திலே பதித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக பணியிலே சோர்வு, தளர்ச்சி வருகின்ற வேளையில் இத்தகைய ஒரு ஆழமான தாக்கத்தை அன்னை தெரசா அவர்கள் என்னுடைய வாழ்விலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை என்னால் ஆன வகையிலே நான் செய்வதற்கு முயன்று வருகிறேன் என்று சொல்வேன்.
சிவகங்கை மறைமாவட்ட அயர் மேதகு சுசை மாணிக்கம் அவர்களின் இந்த பகிர்வின் அடுத்த பகுதியை நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம்.
மாதா உன் மகிமைகளை எப்படி சொல்லுவேன், மனசுக்குள்ளே இருக்கிற மாதா எப்படி பாடுவேன். மோர்க்கார சிறுவனுக்கு முடம் நீக்கி வாழ்வளித்தார், பால்கார சிறுவனுக்கும் பக்கம் வந்து காட்சி தந்தாய். அலை மோதும் கடல் நடுவே அன்றடித்த புயலினிலே அலை மோதும் கடல் நடுவே.
புனித அன்னை தெரசா இந்தியருக்கு முன்வைக்கும் சவால்கள். வத்திக்கான் வானொலியில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர் சிவகங்கை ஆயர் மேதகு சுசை மாணிக்கம்.